نحمده ونصلي على رسوله النبي الكريم والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال العشر والشفع والفجر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قسم لذي حجر روى الإمام البخاري رحمه الله عن ابن عباس رضي الله تعالى عنهما أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشرة قالوا يا رسول الله صلى الله عليه وسلم ولا الجهاد في سبيل الله قال ولا الجهاد في سبيل الله إلا رجل خرج بنفسه وماله فلم يرجع من ذلك بشيء أو كما قال عليه الصلاة والسلام إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எனது அருமை இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் என் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்ஆ என்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய கண்ணியமான ஆலயத்தில் நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் குழுமியிருக்கும் இந்த இடம், இந்த நேரம் இவற்றின் மதிப்புகளையும் மாண்புகளையும் உணர்ந்தவர்களாகவும் முழு வாழ்க்கையிலும் அல்லாஹும் அவருடைய திருத்தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விடயங்களை எங்களுக்கு ஏறியிருக்கிறார்களோ அதை அனைத்தையும் எடுத்து நடக்க முயற்சிக்கக்கூடியவர்களாகவும் எவற்றை விட்டெல்லாம் அல்லாஹும் அவருடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தடை செய்திருக்கிறார்களோ அவை அனைத்தை விட்டு முற்றுமுழுதாக விலகி இருக்குமாறும் ஆரம்பத்தில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக ஆரம்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுடைய தினத்திலும் நாங்கள் செய்ய வேண்டிய எங்களுக்கு மார்க்கத்தால் வழிகாட்டி தரப்பட்டிருக்கக்கூடிய சில அமல்கள் இருக்கிறது. எல்லா வெள்ளிகளிலும் வருடம் முழுவதும் ஆயுள் முழுவதும் வரக்கூடிய எல்லா வெள்ளிகளிலும் அதை நாங்கள் தொடர்ந்து செய்ய முயற்சிப்போமாக இருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வெள்ளிக்கிழமை கண்டிப்படுத்துவதற்காக என்னென்ன அமல்களை சொல்லி தந்திருக்கிறார்களோ அவைகளை செய்வோமாக இருந்தால் அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையில வரக்கத்தையும் சுபிட்சத்தையும் தர போதுமானவராக இருக்கிறார். அதன் அடிப்படையில் வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய முதலாவது ஒரு அமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதிகமாக ஸலவாத் சொல்வோம். நபி அவர்கள் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஏராளமான உபகாரங்கள் அவருக்கு அதற்காக எந்த விதமான பதில் உபகாரமும் எங்களால் நிறைவேற்ற முடியாதவர்களாக இருக்கிறோம். அதற்கான ஒரு லேசான வழியாகத்தான் குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ வ மலாஇகதஹு யுஸல்லூன அலல் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும் அவருடைய மலாஇகாக்களும் கூட இந்த சலவாத் என்ற பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். நீங்களும் முஸ்லிம்களே, நீங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் சலாம் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் எங்களுக்கு ஏவி இருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி கேட்டார்கள், தினந்தோறும் நான் ஓதுவதற்காக ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய நேரம் என்னுடைய டைம் டேபிள்ல தினந்தோறும் திக்ருக்காக திலாவத்துக்காக என்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறேன், இதிலிருந்து நான் ஒரு கால்வாசி நேரம் உங்களுடைய சலவாத்தை சொல்வதற்காக ஒதுக்கட்டுமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பரவாயில்லை, நீங்க அதை அதிகப்படுத்தினால் இன்னும் உங்களுக்கு நல்லது. அதன் பிறகு அந்த சஹாபி அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டுகிறார்கள். இறுதியாக அவர்கள் கேட்கிறார்கள், நான் என்னுடைய முழு நேரத்தையும் உங்களோட தலவாத்திலேயே கழிக்கட்டுமா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதன் துப்பாக முக ஒத்துக்கப்பருளக்க தம்புக்க, அவ்வாறு நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய கவலைகள் எல்லாம் போக்கப்படும், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். மனிதனுக்கு உலகத்துல ஆகரத்துல ஏற்படக்கூடிய இந்த இரண்டு இடத்திலும் அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை உலகத்துடைய சிந்தனைகள் விடயத்துல ஏற்படக்கூடிய கவலை, ஆகரத்துல பாவத்தை நினைத்து ஏற்படக்கூடிய கவலை. இந்த இரண்டுக்குமான தீர்வு நபி அவர்கள் தன்னுடைய சலவாத்தில் இருப்பதாக சொன்னார்கள். யார் சலவாத்தை அதிகமாக ஓதி வருவாரோ அவருக்கு இந்த உலகத்துடைய கவலைகளும் இல்லாமல் ஆக்கப்படும், ஆகிரத்துடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக. இரண்டாவது ஒரு விடயம்தான், வெள்ளிக்கிழமையுடைய இரவிலும் பகலிலும் நபி அவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள், குர்ஆனுடைய 15வது ஜுஸில் இடம் பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் கஹஃபை ஓதி வருவது. சூரத்துல் கஹஃபை ஓதுவதற்கான சிறப்புகள் ஏராளமான அறிவிப்புகள்ல காணப்படுகிறது. அதில் ஒரு சிறப்பை நபி அவர்கள் இப்படி சொன்னார்கள், யார் அதை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் பேணுதலாக ஓதி வருவாரோ அவர் தஜ்ஜால் போன்ற பெரிய ஒரு குழப்பத்தை விட்டு கூட காப்பாற்றப்படுவார். தஜ்ஜாலினால் ஏற்படக்கூடிய ஆக பெரிய குழப்பத்தை விட்டு கூட இவர் பாதுகாக்கப்படுவார் என்பதாக. மூன்றாவது, வெள்ளிக்கிழமை தினத்தில துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. ஆனால் அது எந்த நேரம் என்று அறிவித்து தரப்பட்டுள்ள மாறாக லைலத்துல் கத்ருடைய இரவு மறைக்கப்பட்டிருப்பதை போல இந்த முழு நாளிலும் துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தை அடைவதற்காக முயற்சி செய்வது, அதற்காக எங்களால் முடிந்த அளவு துஆக்கள் அதிகமாக ஈடுபடுவது. கண்ணியத்திற்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த காலம் முழு இஸ்லாமியர்களும் அன்றாடம் எந்த திசையை முன்னோக்கி தொழுது கொண்டிருக்கிறார்களோ அந்த திசை நோக்கி முழு உலகத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் படையெடுத்து செல்லக்கூடிய அந்த காபத்துள்ள ஆலயத்தை வாழ்நாளில் ஒருமுறையேனும் தரிசிக்க வேண்டும் என்ற பேராவல் கொண்டு அதிலேயே திட்டு பிடித்தவர்களாக, அதிலேயே தன்னை தன்னுடைய அனைத்து விதமான முயற்சிகளையும் ஈடுபடுத்தியவர்களாக இந்த மக்கள் எதை நோக்கி இருந்து கொண்டிருந்தார்களோ அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கி அந்த ஆலயத்தை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற பல மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதிலிருந்தும் அந்த காபத்துல்லா என்ற ஆலயத்தை நோக்கி புறப்பட்டு செல்லக்கூடிய காலம். இந்த நேரத்தில் அல்லாஹ் யாருக்கெல்லாம் வாய்ப்பளித்தாலோ அப்படிப்பட்ட பல நற்பாக்கியசாலிகள், பல நல்ல பாக்கியசாலிகள் ஹஜ்ஜுக்காக செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் ஹஜ்ஜுக்கான வாய்ப்பு இந்த வருடம் கிடைக்காதவர்கள், கடந்த வருடங்களிலே செய்தவர்கள், அடுத்தடுத்த வருடங்களிலே செய்ய காத்திருக்கக்கூடிய மற்ற மக்களும் இருக்கிறார்கள். நாம் கூடியிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இரண்டு விதமான நபர்களுக்கும் பல விடயங்களை சொல்ல வேண்டிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதன் அடிப்படையில் யார் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்களோ, ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் இந்த பயணத்தை, ஹஜ் என்று கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை, இது வாழ்நாளில் கிடைப்பதற்கு அறிய கிடைக்காமல் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக கருத வேண்டும். நாங்கள் இவ்வளவு லட்சங்கள் செலவழிக்கிறோம், அல்லது அதற்காக எங்களோட பயணங்களை நாங்கள் அமைக்கிறோம், எங்களுடைய ஊரை விட்டு தியாகம் செய்து போகிறோம், எங்களோட குடும்பங்களை விட்டு பிரிகிறோம், தொழில்களை விட்டு பிரிகிறோம் என்று பலவிதமான சிரமங்களுக்கு மத்தியில நாம் அல்லாஹுடைய இந்த ஆலயத்தை தரிசிக்க செல்கிறோம் என்று இருப்போமாக இருந்தால் அதுல முதலாவது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயம் எங்களுடைய நியத் தூய்மையாக இருக்கிறோம். ஹஜ்ஜுக்காக செல்லக்கூடியவர்கள் பேருக்காக புகழுக்காக என்று இல்லாமல் பரிசுத்த நாயன் அவனுடைய புனித பூமியில என்னுடைய பாதங்களை படக்கூடிய, என்னுடைய பாதங்களை வைக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு, தூய எண்ணத்தோடு நாம் அந்த ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவராக இருக்க வேண்டும். குர்ஆனில ஹதீஸ்களால பார்க்கிறோம், ஏராளமான மார்க்க கடமைகள் உங்களுக்கு கடமை என்பதாக அறிவிக்கப்படுகிறது. மார்க்கத்துடைய செயல்கள் பலவற்றையும் இது உங்களுக்கு கடமை. தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத்தை பற்றி சொல்கிறான். மிக லேசான வார்த்தைகள்ல அகீமுஸ்ஸலா வஆது ஸகா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். நோன்பை பத்தி அல்லாஹ் கடமை ஆக்குகிறான், குதிப அலைக்கும் ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமை ஆக்கப்பட்டது என்று தெளிவான நேரடியான லேசான வார்த்தைகள். ஆனால் ஹஜ்ஜுடைய கடமையும் அல்லாஹ் அறிவிக்கிறான், ஆனா அதை அறிவிக்கிற விடயத்துல அந்த முறையில சற்று வித்தியாசப்படுத்துகிறார். எப்படி சொல்கிறான் பாருங்கள், ஒலில்லாஹி அலல் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி. ஹஜ்ஜு உங்களுக்கு கடமை என்று சொல்லல, ஹஜ்ஜு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுவிட்டது என்று சொல்லல, மாறாக சொல்கிறான், ஒலில்லாஹி அல்லாஹிற்காக வேண்டி மாத்திரமே அலல் நாஸி மக்கள் மீது கடமையாக இருக்கிறது ஹஜ்ஜுல் பைத்தி. அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம்தான் ஹஜ்ஜு செய்யணும். அல்லாஹுக்காக வேண்டிதான் தொழுகணும்னு சொல்லல, அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கணும்னு சொல்லல, மாறா ஹஜ்ஜுடைய விடயத்துல குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரமே. ஏனென்று சொன்னால் தொழுக ஏராளமான நபர்கள் தொழுவார்கள், அநேகமான நபர்கள் தொழுவார்கள், ஜக்காத் ஏராளமான நபர்கள் கொடுப்பார்கள், நோன்பும் அநேகமான நபர்கள் பிடிப்பார்கள். ஆனால் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்வது, அவரிடத்துல பொருளாதார வசதி இருக்கணும், அந்த பொருளாதாரத்தை தியாகம் செய்யற மனப்பக்குவம் இருக்கணும், அதற்காக நேரம் எடுக்கிற ஒரு மனப்பக்குவம் இருக்கணும், இது எல்லாம் இருந்தா தான் செய்ய இயலும். எனவே மனிதனுடைய உள்ளத்துல இயற்கையாகவே ஒரு கலப்படம், நீயத்துல கலப்படம், அல்லாஹுக்காக வேண்டி மாத்திரம் இல்லாம மற்றவர்களுக்காக. என்னுடைய டைட்டில் ஹாஜியத்த ஒரு பட்டம் சேரணும், என் டைட்டில் என் பேர்ல ஹாஜி ஒரு வார்த்தை சேரணும் என்பதற்காக, அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களா ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்துட்டாங்க, நான் இன்னும் போகாவிட்டா சரியில்லதானே என்பதற்காக என்று யாராவது செய்தால் நன்கு விலகி கொள்ளுங்கள். அவர்கள் செலவழிக்கக்கூடிய லட்சக்கணக்கான பணம், அவர்கள் செலவழிக்கக்கூடிய பல நாட்கள், மாதக்கணக்கான நாட்கள், இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகும். அதற்கு எந்த விதமான ஒரு கதை பிரயோசனமும் இருக்க மாட்டாது. தூய எண்ணத்தோடு படைத்த ரப்பு அவனுடைய மண்ணிலே, அவனுடைய உயர்தர மண்ணிலே எங்களுடைய பாதங்களை பதிய வைக்கக்கூடிய ஒரு சிறந்த வாய்ப்பை தந்திருக்கிறார் என்ற தூய எண்ணத்தோடு செல்வோமாக இருந்தால் ஹஜ்ஜினால் கிடைக்கக்கூடிய ஏராளமான பிரயோசனங்களை அடையலாம். அதோடு கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜிக்காக பாதிக்கப்படக்கூடிய பணம் அதுவும் நூற்றுக்கு நூறு ஹலாலாக இருக்கணும். மனமும் சுத்தமாக இருக்கணும், பணமும் சுத்தமாக இருக்கணும். இரண்டுல ஏதாவது ஒன்று வித்தியாசமாக இருந்தாலும் அந்த ஹஜ்ஜை பத்தி நினைக்கிறத விட நினைக்காம இருக்கிறது நல்லது. அந்த ஹஜ்ஜை பத்தி நாங்கள் நினைச்சு அதுக்காக புறப்பட்டு போறது அது எங்களுடைய அத்தனை நேரத்தை வீணாக்குவதற்கு சமம். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல மனம், இரண்டாவது பணம், இரண்டும் சுத்தமாக இருக்கணும். அதோட ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நேரங்கள்ல எங்களுடைய மார்க்க கடமைகள், தொழுக, மகரம் பேணுதல் என்று என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ இவை அனைத்தும் சரியாக முழுமையாக பின்பற்றப்பட வேண்டும். ஒரு பருவை நிறைவேற்றுவதற்காக பல பருவுகள், தொழுகையுடைய பல பருவுகளை விடுவதோ, ஒரு பருவை நிறைவேற்றுவதற்காக அந்நிய ஆண் பெண்கள் கலப்பதோ பேசுவதோ என்ற ஹராம்கள் அனுமதிக்கப்படவே இல்லை. பருவை நிறைவேற்றலும் மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கிறதோ அந்த முறைப்படி எந்த விதமான பருவுகள் விடுபடாம, எந்த விதமான ஹராம்கள் நடக்காம தூய வழியில இந்த விவாதத்தை செய்தால்தான் இதனால எங்களுக்கு முழுமையான பிரயோசனம் கிடைக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஒரு வகையில பார்த்தா ஒரு இபாதத், ஆன்மீக பயணம். அல்லாஹுடைய கட்டளை ஏற்று அவருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக செல்லக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். இன்னொரு நேரத்துல பார்த்தா இந்த ஹஜ்ஜை நாங்கள் நினைக்கணும் இறை காவலை வெளிப்படுத்துவதற்காக, படைத்த ரப்பின் மீது உள்ள ஆசையை, படைத்த ரப்பை நான் அடைந்து கொள்ள வேண்டும், அவளை தரிசிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையை வெளிப்படுத்துவதற்கான மிகச்சிறந்த ஒரு பயணமாக அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறார். எனவேதான் ஹஜ்ஜை பற்றி சொல்வார்கள், இது ஒரு மனிதன் தன்னுடைய ரப்போடு கொண்ட பிரியத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இபாதத். வெறுமனே ஒரு சடங்காக இஹ்ராம் கட்டுறது, தவாப் செய்யறது, அரபாவில மீனாவில தங்கிறது என்பதெல்லாம் வெறும் ஒரு சடங்காக, சம்பிரதாயமாக இல்லாமல் உளப்பூர்வமாக மனசுக்கு எடுத்து நாம் இதை செய்வோமாக இருந்தால் இது அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹுடைய அருமை பெற்றுத்தரக்கூடிய மிக உன்னதமான ஒரு இபாதத்தாக இருக்கும். அதன் அடிப்படையில் தான் அல்லாஹ் எங்களை எடுக்கிறான். ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக நாங்கள் செல்லும் பொழுது தன்னுடைய இஷ்கோட, தன்னுடைய முகப்பத்தோட வரும்படி பணிக்கிறான். அந்த முகப்பத்துடைய அடையாளம் தான் முதலாவதாக நாங்கள் என்ன விதமான சுகங்கள்ல எதையெல்லாம் சுகமாக நினைத்திருந்தோமோ, எதையெல்லாம் இன்பமாக நினைத்திருந்தோமோ அவை அனைத்தையும் விட்டுவிட்டு, அது உடுப்பாக இருந்தாலும் சரி, உணவுகளாக இருந்தாலும் சரி, மற்ற காரியங்களாக இருந்தாலும் சரி, என்னென்ன வகையான சுகங்கள் இருக்குமோ அந்த அத்தனை சுகங்களையும் விட்டுவிட்டு சாதாரணமான முறையில், ஆடம்பரம் இல்லாத முறையில், எளிய வகையில் அனைவரும் அல்லாஹுடைய அடிமைகள் என்ற அடிப்படையில அவனை தரிசிப்பதற்காக, அவனை சந்திப்பதற்காக அல்லாஹ் எங்களை வரவழைக்கிறான். காலகாலமாக அயன் பண்ணி நல்ல தூய உடைகளை மனிதர் உடுத்திருப்பார், ஆனா எப்ப ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக அவர் புறப்பட ஆயத்தமாகிறானோ, மார்க்கத்துடைய சட்டம் சொல்கிறது தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்த இயலாது, முதலாவது அதை கலட்டணும். தைக்கப்பட்ட ஆடைகளை உடுத்த இயலாது, முதலாவது அதை கலட்டணும். மனிதனுக்கு அவனுக்கு ஏற்படக்கூடிய முதலாவது சிரமம், அதை சகிக்கிறான். படைத்த ரப்பின் மீது உள்ள பிரியம் அவனை சகிக்க வைக்கிறது, பொறுத்து கொள்ள வைக்கிறது. அதன் பிறகு அந்த உடுப்பை உடுத்தி கொண்டு அதுவரையிலும் அவனுடைய வாயிலும் அவனுடைய மனதிலும் துன்யாவே பிரதானம் என்று இருந்தது.
எல்லா நேரத்திலும் காலையில முடிச்சாலும் இரவுல படுக்க போனாலும் எல்லா நேரத்திலும் அவன் துனியாவை பத்தி, உலகத்தை பத்தி, பிசினஸ பத்தி, தொழில்களை பத்தி, அரசியலை பத்தி என்று உலகத்துடைய சூழலையே பேசிக்கொண்டு கதைத்துக் கொண்டு அதையே நினைத்துக் கொண்டிருந்தவன். இப்ப அல்லாஹ்வுடைய ஓர்டர், மார்க்கத்துடைய சட்டம் வருகிறது. எப்ப எஹராம் கெட்டியாச்சோ அடுத்தது நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை தல்பியா, அல்லாஹுக்கு முன்னால உங்களை சரண்டர் ஆக்கக்கூடிய வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்று அல்லாஹ்வுடைய அந்த தல்பியாவைத்தான் அதிகமாக முழங்க வேண்டும். நபி அவர்களை ஹதீஸ்ல பார்க்கிறோம், எந்த ஹஜ் சிறந்தது என்று கேட்கப்பட்ட நேரத்துல எதுல தல்பியா உறக்க சத்தமிட்டு சொல்லப்படுமோ, ஆண்களால் தல்பியா உறக்க சத்தமிட்டு சொல்லப்படுமோ அந்த ஹஜ்ஜு தான் சிறந்தது என்பதாக. எனவே மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இரண்டாவது விடயம், அதுவரையிலும் துன்யாவை பத்தி பேசிக் கொண்டிருந்த மனிதனுக்கு மார்க்கம் சொல்கிறது, அந்த துன்யாவை பேசுறதையும் விடு, அந்த துன்யாவை நினைப்பதையும் விடு, உன் படைச்ச ரப்புக்கு முன்னால சரண்டர் ஆகு. லப்பைக் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே படைத்த ரப்பே, படைத்த இறைவனே, உன்னுடைய அழைப்புக்கு நான் இணங்கிவிட்டேன், உன்னுடைய அழைப்புக்கு நான் ஆஜராகிவிட்டேன், நான் என்னை உன்னிடத்தில் சரண்டர் ஆக்கிவிட்டேன். லா ஷரீக லக லப்பைக், உனக்கு எந்த ஒரு கூட்டும் இல்லை. இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க், ஆட்சி அதிகாரம், செல்வம், செல்வாக்கு, உபகாரங்கள் அனைத்தும் உனக்கு மாத்திரமே இருக்கிறது. லா ஷரீக லக், உனக்கு யாதொரு கூட்டும் இல்லை என்ற வார்த்தைகள் தான் இஹ்ராம் கெட்டிய நிலையிலிருந்து இறுதியாக அந்த இஹ்ராமை கலைகின்ற வரை உள்ள ஒவ்வொரு கட்டத்திலும் மனிதன் தன்னுடைய வாயால் விண்ணப்பித்துக் கொண்டே இருக்கிறான். படைத்த ரப்புதான் எல்லாம், அவனுக்கு மாற்றமாக, அவனுக்கு இறையாக, துணையாக உலகத்துடைய எந்த சக்தியும் கிடையாது என்பதை முழங்க வைக்கிறான். அதன் பிறகு மூன்றாவதாக மனிதன் செல்கிறான், புறப்பட்டு செல்கிறான், ஹரத்தை பார்க்கிறான், காபத்துல்லாயை தன்னுடைய கண்களால் காண்கிறான். காணக்கூடிய நேரம் அவனுக்கு ஏற்படக்கூடிய பரவசம், பரவச நிலையில அந்த நேரத்தில் துஆ கேட்கணும். காபத்துல்லாவுக்குள்ள கால் வைக்கிற நேரம், அந்த ஹரத்துக்குள்ள கால் வைக்கிற நேரம் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், நீங்க துஆ கேளுங்க, இந்த ஹரத்துக்காக, இந்த ஹரத்துக்காக நீங்க துஆ செய்யுங்கள். எந்த ஹரத்தை பற்றி மாத்திரம் அல்ல, அந்த ஹரத்துக்கு கேட்பதின் மூலமாக எங்களுக்கு கேட்க சொன்னார்கள். பைஹக்கியுடைய ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹும்ம ஸிர் ஹாதல் பைத தஸ்ரீஃபன் வ தஅமீமன் வ தக்ரீமன் வ மஹாபா வ ஸிர் மன் ஷர்ரஃபஹு வ அல்லமஹு மிம்மன் ஹஜ்ஜஹு வ அதமரா தஸ்ரீஃபன் வ தக்ரீமன் வ தஅதீமன் வ பிர்ரா அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் ஃப ஹய்யினா ரப்பனா பிஸ் ஸலாம். ஹரத்துக்குள்ள நுழையக்குள்ள அந்த ஹாஜி அல்லது உம்ராவுக்கு செல்லக்கூடியவர் அவர் இந்த வார்த்தைகளை தெரிந்தவராக இருந்தா, நபி அவர்கள் கேட்ட இந்த வார்த்தைகளை தெரிந்தவராக இருந்தா, இதனுடைய கருத்தை புரிந்தவராக இருந்தா, தன்னை மறந்தவராக கேட்பார். அதில் சொல்கிறார் அந்நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள், யா அல்லாஹ், இந்த பைத்துல்லாவை உன்னுடைய கண்ணியத்தால், உன்னுடைய மகிமையால், மகத்துவத்தால் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாயாக. இது இன்டர்நெட் உள்ளதல்ல, பாரம்பரியமாக வரக்கூடியது. இதனுடைய கண்ணியத்தை காலகாலமாக அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாயாக. அதனுடைய கண்ணியத்தை பற்றி மாத்திரம் அல்ல, யாரெல்லாம் இதை கண்ணியப்படுத்துவார்களோ, யாரெல்லாம் ஹஜ்ஜின் மூலமாக, உம்ராவின் மூலமாக இந்த ஹரத்தை கண்ணியப்படுத்துவார்களோ, அவர்களுடைய கண்ணியத்தையும் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாயாக என்ற துஆவை நபி அவர்கள் சொல்லி தருகிறார்கள். அதற்கு பிறகு அந்த அடியான் இறை காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய, இறைவனை நேசிப்பதற்காகவே வந்திருக்கக்கூடிய அந்த அடியான் அந்த ஹரத்தை சுற்றுகிறான், காபத்துல்லாவை சுற்றுகிறான். என்ன நோக்கம்? எந்த நோக்கமும் இல்லை. படைத்த ரப்பை அடைவதை தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லை. உலகத்துல ஒரு மனிதன் சாதாரணமா ஏதாவது இடத்தை சுத்தி சுத்தி வந்தா நாங்க சொல்லுவோம் பைத்தியக்கார போல சுத்துறான். இதே பள்ளியாக இருந்தாலும், மார்க்கத்துடைய மிக மிக உயர்ந்த இடங்களாக பள்ளிகளோ அது மதரசாக்களோ மிகப்பெரும் உயர்ந்த இடங்களாக இருந்தாலும் அதை ஒத்த சுத்தி சுத்தி வந்தா எப்ப பார்த்தாலும் இதே சுத்தி கொண்டு இருக்கிறார். அதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, அர்த்தம் இல்லாத வேலையில்லாத ஒரு வேலையை செய்து கொண்டு இருக்கிறார் என்று ஏசுவோம். ஆனா அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய முஹப்பத்துல, என்னுடைய பிரியத்துல நீ பைத்தியமாகவே சுத்து, அந்த ஆலயத்தை உன்னுடைய பைத்தியத்தை போலவே சுத்து. அதுவும் நாங்க சொல்வோம் தமிழ்ல வலம் வருதல், சுற்றுவதற்கு சொல்ல வலம் வருதல். ஆனா ஹரத்துல பார்த்தா வலம் வர்றது இல்ல, வலம் பக்கமா போனா தவாப் கூடாது, இடது பக்கமா தான் போனோம். எங்களுடைய சிந்தனைக்கு எதுவெல்லாம் இருக்கிறதோ அதற்கு மாற்றமாகத்தான் அல்லாஹ்வுத்தாலா செய்ய வைக்கிறான். காரணம், இறைவனுடைய விருப்பம் தான் அங்கு நோக்கமே தவிர எங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் அங்கு நோக்கம் அல்ல. எனவே அல்லாஹ் சொல்கிறான், வலது பக்கமாக சுத்தறல்ல, இடது பக்கமாக சுத்தணும். அதன் பிறகு ஏழு தடவை குறிப்பிட்ட எண்ணிக்கைகள் அதை பின்பற்றணும். அது அதையெல்லாம் முடித்துக் கொண்டதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாள் வரும். இப்ப அவர் மினாவுக்கு போறோம். காலகாலமாக நாங்கள் கேட்கிறோம், ஹரத்துல இருந்து தொழுதா 100,000 நன்மை கிடைக்கும், காபத்துல்லாவில் ஹரத்துடைய எல்லைக்குள்ள இருந்து தொழுதா 100,000 நன்மை கிடைக்கும், மினாவில் ஹரத்துடைய எல்லை, ஹரத்துடைய பவுண்டரி பவுண்டரியை விட்டுட்டு நாங்க போற ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு அங்கால மினாவுக்கு போறோம். அங்க மினாவில போய் ஒரு நாள் முழுக்க இருக்கணும். 5 வேளை தொழுக, பிறை 8 பிறை 9 வரையிலும் 5 தொழுகைகள் மினாவில தொழுகணும். ஹரத்துல தொழுதா ஒவ்வொரு தொழுகைக்கும் 1 லட்சம் அப்படின்னு பார்த்தா 5 லட்சம் நன்மைகள் எங்களுக்கு இல்ல. நீங்க மினாவுக்கு போய் தொழுக. எங்கட புத்தி சொல்லும், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க தானே, ஹரத்துல தொழுதா 1 லட்சம் நன்மை. நாங்க இதை விட்டுட்டு ஏன் மினாவுக்கு போய் இருக்கிறோம்? அந்த இடத்துல அதை செய்வதுதான் உங்களுடைய வேலை. ஒரு இறை காதல வந்திருக்கக்கூடிய அங்க எந்த கொஸ்டின் எந்த கேள்வியும் கேட்க இயலாது. மாறாக இறைவன் எப்படி விரும்புகிறாரோ, இறைவனுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி காட்டி தந்தார்களோ அதை செய்வதுதான் சிறப்பு. உங்களுடைய வெளிரங்கமான புத்தி, வெளிரங்கமான கல்குலேஷன், அது அனைத்தையும் விட்டுட்டு படைத்த ரப்புக்கு முன்னால முழுமையாக சரண்டர் ஆகணும். அங்க வேற எந்த விதமான ஆட்சேபனைகள் கேள்விகள் எதற்கும் இடமில்லை. அல்லாஹ் சொல்றார், நீங்க மினாவில வந்து அப்படி இருங்க. மினாவில மாத்திரமட்டில் ஒரு நாள் முழுக்க அங்க போகுது, அதுக்கு அடுத்த நாள் அரஃபாவில போகுது, அரஃபாவில அங்க போய் தங்கணும். யாரும் யோசிக்கலாம், முழு வாழ்க்கையிலும் போய் பார்த்தாலும் ஹரத்துல ஹஜர்ல முத்தமிடுறது கிடைக்காது. இந்த அரஃபா நாள்ல மினா நாள்ல ஹரம்தா அநேகமா காலியா இருக்கும். பெரும்பாலும் உள்ளூர்காரங்க மாத்திரம் இருப்பாங்க, வெளியில வந்தவங்க எல்லாம் இருக்க மாட்டாங்க, காலியா இருக்கும். நாங்க நிம்மதியா தவாப் செய்ய ஏழுமே, நிம்மதியா ஹஜர் லஸ்வத் முத்தமிட ஏழுமே என்று யாராவது நினைச்சு அரஃபாவுக்கு போகாம இருந்தா ஹதீஸ்ல வருகிறது அவருடைய ஹஜ்ஜே அக்செப்ட் இல்ல. அல் ஹஜ்ஜு அரஃபத்து, குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட அந்த வேலையில அரஃபாவில இருந்தே இருக்கணும். எனவேதான் நபி அவர்கள் அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ் என்று சொன்னாலே அரஃபாவில தங்குறதுக்கு பேர் தான். அரஃபாவில தங்காம அல்லது மற்ற காரியங்களை செய்யாம ஹஜ் என்பது இல்ல. ஆக பிரதானமான விடயம் அந்த துல்ஹிஜ்ஜா பிறை 9 பகல் நேரத்துல, பகல்ல இருந்து சூரியன் மறைவதற்குள்ள அரஃபாவில தங்கிய ஒரு நிமிடமாவது, ஒரு வினாடியாவது தங்கி ஆகணும். இன்றைக்கு நாங்க பார்க்கையிலும் யாராவது ஹஜ்ஜுக்கு போனவர் அந்த நேரத்துல அவருக்கு உடம்பு முடியல, அவரால் நடந்து வர இயலாது, உட்கார்ந்து வர எப்படியுமே அவரால் அங்க வந்து கொள்ள இயலாதுன்னா அங்குள்ள ஆம்புலன்ஸால மற்ற வாகனங்கள் அல்லது சில நேரம் உயர்தரமான வாகனங்கள்ல கூட ஒரு ரவுண்ட் அரஃபாவில அந்த குறிப்பிட்ட நேரத்துல சுத்துறாங்க. கவர்மெண்டால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது குறிப்பிட்ட அரஃபாவுடைய நேரத்துல ஹஜ்ஜுக்காக வந்தவர் அவருக்கு செய்ய முடியாத பட்சத்துல கவர்மெண்டால அவரை அழைத்து அந்த இடத்துல ஒரு சுற்று, காரணம் ஒரு வினாடி நேரமாவது அந்த இடத்துல அவர் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தாதான் அவருக்கு ஹஜ் அக்செப்ட், இல்லாட்டி ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு படித்து தருகிறான். ஒவ்வொரு நேரம் நீ தவாஃப் என்ற பெயர்ல காபாவை சுத்து, அதற்கு பிறகு அது முடிஞ்சாச்சா மினாவுக்கு போ, அது முடிஞ்சாச்சா அரஃபாவுக்கு போ, அது முடிஞ்சாச்சா முஸ்தலிஃபாவுக்கு போ என்று ஒவ்வொரு அல்லாஹ் தஆலா மாறி 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 ஒரு போல போல எப்படி இங்கிருந்து அங்கிருந்து இங்க அடிக்கப்படுகிறதோ அதே போல சுத்த வைக்கிறான். காரணம் அல்லாஹுடைய பெரியம், அல்லாஹுடைய ஏகத்துவம் எங்களோட உள்ளத்துல பதியணும். அவன் எதை சொல்கிறானோ அதை நாங்கள் ஏற்க தயார். அவன் சொல்வதுதான் சரி, அவனுக்கு கட்டுப்படுவதுதான் எங்களுடைய வேலை என்று அவன் மீது உள்ள முஹப்பத்தை இறை காதலை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் உலகத்துடைய சிற்றெண்டு காதல்கள் அழிஞ்சுவிடக்கூடிய காதல்களை பார்க்கிறோம். முன்னொரு காலத்துல பிரபலமான சில நபர்கள் இருந்தார்கள். அரபி இலக்கியங்கள் வருகிறது, அதில் ஒருத்தன் படித்தான், அமுரு அல தியாரி தியாரி லைலா உகத்திலு தல்ஜிதார வதல்ஜிதார் வமா ஹுப்பு தியாரி ஷகஃப்ன கல்வி வலாக்கின் ஹுப்பு மன் தகன தியாரா. என்னுடைய நேசத்திற்குரிய இந்த பெண்ணுடைய ஊரை நான் சுற்றி சுற்றி வருகிறேன், அவளுடைய வீட்டு இருக்கக்கூடிய தெரு, அந்த தெருவினுடைய இருக்கக்கூடிய சுவர்கள், அதில் சுற்றி திரியக்கூடிய நாய்கள் அனைத்தையும் நான் முத்தமிடுகிறேன். காரணம் இந்த சுவற்றின் மீதோ இந்த நாயின் மீதோ அந்த தெருவின் மீதோ உள்ள பிரியம் அல்ல, மாறாக அங்கு வசிக்கக்கூடிய அந்த பெண் மீது உள்ள பிரியத்தால கண்ணியத்திற்குரியவர்களை அழிந்து போகக்கூடிய இந்த பிரியத்திற்காக ஒரு மனிதன் இப்படி எல்லாம் தன்னை சீரழித்துக் கொள்வானாக இருந்தால் அழியாத நிரந்தரமாக நன்மையை பெற்றுத்தரக்கூடிய உயர்தரமான அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடிய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ் என்ற பயணத்தை ஆக்கியிருக்கிறான். அது மாத்திரமல்ல, ஹஜ்ஜை இன்னொரு வகையில் நாங்கள் பார்த்தா சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு பயணம். உலகத்துல எந்த ஒரு மார்க்கம், எந்த ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள், எந்த ஒரு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய மக்களை எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக அவர்களுக்கு மத்தியில ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. பெரும் வித்தியாசங்கள் மொழியால, இனத்தால அல்லது கலர், அவர்களுடைய உடல் நிறங்களால பெரும் வித்தியாசங்கள் பாதிக்கப்படுகிறது. சவுத் ஆப்பிரிக்கால எவ்வளவு காலமாக, நீண்ட காலமாக அவர்கள் மிகப்பெரிய கொடுமைகள் அங்குள்ள கருப்பர்கள் அனுபவித்தார்கள். சமீபத்தில் தான் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சது. உலகத்துக்கே பெரிய ஒரு முன்னோடிய போல, உலகமே மிகப்பெரிதாக ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய அமெரிக்கா, யார் நினைச்சு கொண்டிருக்கிறாரோ உமர் அந்த அமெரிக்காவை பத்தி யாரை கேட்டாலும் அதுதான் ஆகப்பெரிய ஒரு முன்னேற்றத்திற்கான வழியாக நினைக்கிறார்கள். அந்த அமெரிக்காவில் நடந்தது என்ன, நீண்ட காலமாக அங்குள்ள கருப்பர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தார்கள். அதற்காக பெரும் போராட்டங்கள் செய்ய வேண்டி வந்தது. அதை முன்னெடுத்து சென்றவர் சுட்டு கொலையும் செய்யப்பட்டார். இப்படி எல்லா இடங்களிலேயும் மொழியால உடலால அவர்களுடைய தரத்தால வித்தியாசப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாம் ஒரு மார்க்கம் மாத்திரம்தான், மொழிக்கோ நிறத்திற்கோ குலத்திற்கோ எந்த வகையான வித்தியாசமும் இல்லை. நபி அவர்கள் தன்னுடைய இறுதி பயணத்தில் அவர்கள் சொன்னார்கள், அரபியின் அபியதாலா அஸ்வத, எந்த அரபிக்கும் அஜமியின் மீது, அந்நிய மொழி பேசக்கூடியவர் மீது, அரபி மொழி பேசக்கூடியவருக்கு எந்த விதமான சிறப்பும் இல்லை, எந்த ஒரு வெள்ளையனுக்கும் எந்த ஒரு கருப்பர் மீது எந்த சிறப்பும் இல்லை. நீங்க அத்தனை பேரும் அல்லாஹுடைய அடியார்கள், நீங்க அத்தனை பேருமே அல்லாஹுடைய அடியார்கள். நீங்க யார் என்று சொன்னால், நீங்க உங்கள யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், அல்லாஹுக்கு யார் மிக நெருக்கமானவராக இருப்பாரோ, இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும், உங்கள் ஆக தக்குவா உள்ள நபர் யாரோ அவர்தான் மிக சிறந்தவர் என்பதாக நபி அவர்கள் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். குர்ஆனின் மூலமாகவும் எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகத்தான் முழு உலகத்திற்கும் இது சமத்துவமான மார்க்கம். ஒரே நிறத்தில், ஒரே உடையில, ஒரே திசையை முன்னோக்கி, ஒரே இமாமை பின்பற்றி, எந்த விதமான வார்த்தை வித்தியாசம் எதுவும் இல்லாம அனைவரும் மில்லியன் கணக்கான பேர் ஒரு இடத்துல ஒன்று கூடி அல்லாஹ்வை துதிக்கிறார்கள். இந்த மார்க்கம் சமத்துவ மார்க்கம் என்பதற்கு முழு உலகத்திற்கும் வருடத்திற்கு ஒரு தடவை இதன் மூலமாக அறிவிப்பு செய்யப்படுகிறது. இஸ்லாத்திற்கு வாருங்கள், சமத்துவத்தோடு நீங்க நடத்தப்படுவீர்கள், சமத்துவம் வேண்டுமாக இருந்தால் நீங்க இஸ்லாத்திற்கு வாருங்கள் என்ற ஒரு செய்தியை இந்த ஹஜ்ஜின் மூலமாக கொடுக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை எடுத்து பார்த்தா அரஃபாவில போய் தங்கினாதான் ஹஜ்ஜு கூடும் என்று சொல்லப்பட்டது. காரணம் என்ன, ஜாஹிலியத்தில் நபி அவர்கள் நபியாக அனுப்பப்படுவதற்கு முன்னால் உள்ள காலத்தில் அவர்களும் ஹஜ் என்ற பெயர்ல சில காரியங்களை செய்தார்கள். அவர்களும் முஸ்தலிஃபாவுக்கு போவாங்க, அங்க உட்கார்ந்து என்ன செய்வார்கள், அல்லாஹை திக்ர் செய்வது என்பதை விட்டுட்டு அவர்கள் தங்களுடைய குலம் பெருமைகளை பேசிக் கொண்டிருப்பார்கள். தன்னுடைய வாப்பா எப்படிப்பட்டது, தன்னுடைய பரம்பரை எப்படிப்பட்டது என்பதை பத்தி பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்படி அவர்களுடைய ஹஜ்ஜுடைய சிஸ்டம் அதனுடைய முறையே வித்தியாசமாக இருந்தது. அதோடு குறைஷியர்கள் அரஃபாவுக்கு போக மாட்டார்கள், முஸ்தலிஃபாவோடு திரும்புவார்கள். காரணம் என்னட்டா, அவர்கள் சொல்வார்கள், நாங்க அரபியர்களே ஆக உயர்ந்த குலம், நாங்கதான் அரபியர்களை நிர்வகிக்கக்கூடிய ஆக உயர்ந்த குலம், அரஃபாவுக்கு யாரு போவான்டா, எங்களோட சூழ உள்ள எங்களோட அடிமைகளை போல, எங்களோட கண்ட்ரோல்ல எங்களோட ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் அவங்க தான் அரஃபாவுக்கு போவாங்க, நாங்க மேல் நிலையில் உள்ளவர்கள், டாப் கிளாஸ்ல உள்ளவர்கள், நாங்க அங்க போக இயலாது, எங்களோட அந்த சீர்ந்து முஸ்தலிஃபாவோட நாங்க முடிச்சு கொள்றதுதான், நாங்க அரஃபாவுக்கு போனா அது எங்களுக்கு சரியில்லை என்பதாக சொல்வார்கள். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், சும்மா அஃபீமூ மின் ஹைஸு அஃபாதன்னால், மக்கள் எல்லோரும் எங்க போயிட்டு திரும்பி வருகிறார்களோ அந்த இடம், அதாவது அரஃபாவுக்கு போயிட்டு திரும்புவார்கள். கடந்த காலத்தில் நீங்க செய்த அத்தனைக்கும் பாவ மன்னிப்பு கேளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா அறிவுறுத்தினால் நபி அவர்கள் மெத்தியில் அடிக்கிற மாதிரி சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபத்து, ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபாவுக்கு போறதுதான். சமத்துவத்தை இந்த வகையிலும் இஸ்லாம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதன் அடிப்படையில ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மக்கள் இந்த ஹஜ்ஜினுடைய காரியங்களை சரியான முறையில் அழகான முறையில நேரத்தோடு ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்கள் அல்லது உலமாக்கள் இவர்களை அணுகி தெரிந்து அதை புரிந்து அதற்கேற்ப மனத்தில எடுத்து வெறுமனே ஒரு சடங்காக சம்பிரதாயமாக இல்லாமல் சரியான முறையில செய்து வந்தால் அது அவர்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதே நேரம் ஹஜ்ஜுக்கு செல்லாமல் இங்கு இருக்கக்கூடிய பல மக்கள், இவர்களை பொறுத்தவரை நாம் அடுத்து எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாள் காலங்கள் மிக முக்கியமான இபாதத்துடைய ஏராளமான நன்மைகளை வாக்களிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிக உன்னதமான நாட்களாக இருக்கிறது. அதாவது துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களும் மிகவும் விசேடத்திற்குரிய நாட்களாக எங்களுக்கு ஹதீஸின் மூலமாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் கூட அல்லாஹ் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகள் எது என்பதில் முஃபஸ்ஸிரீன்களுக்கு பலவிதமான அபிப்பிராயம் இருந்தாலும் சிறந்த ஒரு கருத்தாக சொல்லப்பட்டிருக்கிறது. 10 இரவுகள் என்று அல்லாஹ் சத்தியமிட்டு கூறியிருக்கிறது. துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள், அந்த 10 நாட்களை தான் அல்லாஹ் சத்தியமிட்டு அதனுடைய கண்ணியத்தை வெளிப்படுத்துகிறார். குர்ஆன் அல்லாஹ் பல விடயங்கள் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அதற்கு அதன் மூலம் நோக்கம் அவைகளுடைய கண்ணியத்தை அல்லாஹ் மக்களுக்கு விளங்கப்படுத்துகிறான். படைத்த ரப்பே இதன் மீது சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை எங்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல வருகிறது, புகாரியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மாமின் அய்யாமில் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹின் அஹப்பு இலல்லாஹ் மின் ஹாலிஹில் அய்யாமில் அஷரத். இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை விட அல்லாஹுக்கு வேற எந்த நாள்ல செய்யக்கூடிய அமலும் அந்த அளவுக்கு விருப்பமானதாக இருக்கல. இந்த 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை போல வேற எந்த நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமலும் அல்லாஹுக்கு அவ்வளவு அந்த அளவுக்கு பிரியமானதாக இருக்கல என்று சொல்லப்பட்ட பொழுது நபி அவர்கள் சொன்ன நேரத்துல சஹாபாக்கள் கேட்டார்கள், ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த 10 நாட்கள் அல்லாத மற்ற நாட்கள்ல அல்லாஹுடைய பாதையில ஜிஹாது செய்வதும், அறப்போர் உயிரை உயிரை அர்ப்பணித்து தியாகம் செய்வதும் இதுவும் சிறந்ததாக இல்லையா என்று கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ் இல்லா ரஜுலுல் கர்ஜ பி ரஃபிஹி வ மாலிஹி ஃபலம் யர்ஜி மின் தாலிக பிஷைன். இந்த 10 நாட்களை தவிர உள்ள வருடத்துடைய மற்ற நாட்கள்ல ஒருவர் ஜிஹாது செய்தாலும் அது இதற்கு இணையாக மாட்டாது, இந்த 10 நாட்களுடைய அமல்களுக்கு இணையாக மாட்டாது. ஆனால் 10 நாட்களை தவிர உள்ள வேற ஒரு நாள்ல ஒரு மனிதர் ஜிஹாதுக்கு போனார், போயிட்டு அவருடைய உயிரையும் பறி கொடுத்தார், அவருடைய பொருளையும் பறி கொடுத்தார், அவர் எதை கொண்டு போனாரோ அதுல ஒன்று வீட்டுக்கு திரும்ப வரல. இப்படிப்பட்டவர் செய்த அமல் வேண்டுமாக இருந்தால் இந்த 10 நாள்ல செய்த அமல்களுக்கு ஈக்குவலாக சமனாக ஆக இயலும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, எதிர்வரக்கூடிய 16ஆம் தேதி, இன்றைக்கு 12, இன்னும் 4 நாட்கள்ல 16ஆம் தேதி திரை பார்க்கக்கூடிய நாள், துல்காதா மாதம் முடிந்து துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய ஆரம்ப திரையை காணக்கூடிய நாள். இந்த திரை பார்க்கக்கூடிய விடயத்திலேயும் நாங்கள் அவதானமாக இருக்கிறோம். முழு மனித முழு இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள ஒவ்வொருத்தரும் அவரவர்களால் முடிந்த அளவுக்கு அந்த திரையை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். என்ன நடக்குதுன்றா, திரை கூட்டத்தில் போய் உட்காரும் போது அங்க ஒரே கோல் வந்துகிட்டே இருக்கும், பெற கண்டாச்சா பெற கண்டாச்சான்னு. அவர்கள் எங்கேயுமே காண்றல்ல, அவர்கள் சிலரை ஒரு குறிப்பிட்ட இடங்களில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள், அந்த நபர்கள் மாத்திரம் பார்ப்பாங்க. மீதி எல்லாம் முழு நாட்டிலிருந்து வரக்கூடிய தகவல்களை வைத்துத்தான் அவர்கள் தீர்மானிக்க முடியும். எல்லாரும் அங்க கோல் எடுத்து கேட்பார்களே தவிர யாரும் பெற கண்ட செய்தியை சொல்றது மிச்சம் குறும். வெறும் சில நபர்கள் தான் சொல்கிறார்கள். அது மகளிரிலிருந்து ஆரம்பிச்சு திரைக்கான தீர்மானம் எடுக்கப்படுகின்ற வரை தொடர்ந்து கோள்கள் வந்துகிட்டே இருக்கும். அது வர்ற கோள்கள்ல ஒரு 10% கோல் தான் நாங்கள் இங்க கண்டோம் இங்க காணல அப்படின்ற செய்தி. நீங்க எல்லாருமே கேட்கிறது பிற கண்டிங்களா பிற கண்டிங்களா, பிற கண்டுட்டு அவங்க அறிவிப்பார்கள். அதனால கண்டவர்கள் அவசரமாக அறிவிக்கிறது. இது எல்லா மாதங்களில், இந்த ஒரு மாதத்துக்கு மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு மாதத்திலும் பிறை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த பிறை கூட்டத்துல பிறை காணப்பட்ட செய்தி அல்ல காணப்படாத செய்தி அவதானிக்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் முடிவு அறிவிக்கப்படுகிறது. எனவே பிறையை நாங்கள் காண முயற்சிக்க வேண்டும். அதோட அதற்கு பிறகு இந்த செவ்வாய்க்கிழமையில பிறை காணப்பட்டால் வரக்கூடிய புதன்கிழமை 17ஆம் தேதி துல்ஹிஜ்ஜா மாதத்தினுடைய முதலாவது நாளாக இருக்கும். அந்த நாளிலிருந்து ஆரம்பித்து 9 நாட்கள் வரை, 10வது நாள் அது ஹஜ் பெண்ணாளுடைய நாள், அதுவும் 10, 11, 12, 13 இந்த 4 நாட்களும், இது அல்லாமல் நோன்பு பெருநாளுடைய நாள். இந்த 5 நாட்களும் முழு வருடத்திலும் நோன்பு பிடிப்பது ஹராமான நாட்கள். இந்த 5 நாட்களும் துல்ஹிஜ்ஜா பிற 10, அதற்கு பிறகு குர்ஆன் குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த 3 நாட்கள், 11, 12, 13, அதோட நோன்பு பெருநாளுடைய நாள், இந்த 5 நாட்களும் நோன்பு பிடிப்பது ஹராமான தடுக்கப்பட்ட நாட்கள். அந்த நாள்ல திங்கள் வருது வியாழன் வருது என்ற சுண்ணத்தான நோன்புகளை பிடிக்கக்கூடியவராக இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நாட்களாக இருந்தா துல்ஹிஜாவுடைய 10 to 13 வரைக்கும் நோன்பு பெருநாளுடைய நாளையும் பிடிப்பது ஹராம், அந்த நாட்களை பிடிக்க கூடாது. அதை தவிர இந்த 17ஆம் தேதி அந்த அன்றைய இரவுல செவ்வாய்க்கிழமை இரவுல பிறை தென்பட்டு விட்டால் புதன்கிழமை காலை அது துல்ஹிஜாவுடைய முதலாவது பிறையாக இருக்கும். அதிலிருந்து 9 நாட்கள் முழுமையாக நோன்பு பிடிப்பது மிகச்சிறந்த ஒரு இபாதத். துல்ஹிஜாவுடைய முதல் 9 நாட்களும் முடிந்தால் அவைகளை நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு இபாதத். அது முடியாவிட்டால் குறைந்தபட்சம் துல்ஹிஜா பிறை 8, 9 துல்ஹிஜா பிறை 8, 9 ஆகிய 2 நாட்களுமாவது நோன்பு பிடிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அதுல பிறை 9வது நாள் அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளுக்கென்று ஒரு விசேடமான செய்தியை விசேடமான ஒரு நன்மையை சொன்னார்கள். சியாமு யௌமி அரஃபத்தை அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா அவர் அறிவிக்கிறார்கள், சியாமு யௌமி அரஃபத்தை அஹ்தசிபு அலல்லாஹ் அன் யுகஃபிர அஸ்ஸரத் அல்லதீ கப்லஹு வஸ்ஸரத் அல்லதீ பஅதஹு. அரஃபாவுடைய நாள்ல யார் நோன்பு பிடிக்கிறாரோ அவருக்காக நான் ஆதரவு வைக்கிறேன், அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து சொல்கிறேன். அவருடைய கடந்த ஒரு வருடத்திலே பாவம், இனி எதிர்வரக்கூடிய காலத்துல எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்திலே பாவம், இவைகள் மன்னிக்கப்படலாம் என்று நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைத்து சொல்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப 10 நாட்களை இவ்வாறு முடிந்தால் நோன்பு பிடிப்பதன் மூலமாக, நோன்பு என்றுதான் இல்ல, மற்ற இபாதத்துகள், குறிப்பாக இரவுல எழுந்து தொழுதல், சதக்காக்கள், தான தர்மங்கள் செய்தல் என்று எங்களால் என்னென்ன இபாதத்துகளை செய்ய இயலுமோ அவைகளை அதிகமாக செய்வதற்கு முயற்சிப்பது. இரண்டாவது விடயம், இந்த துல்ஹிஜ்ஜா பத்துல தான், 10, 11, 12, 13 ஆகியவைகள்ல தான் ஹாஜிகள் அங்கு சென்று ஹஜ்ஜில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதே நேரம் நாங்கள் இங்க மிக முக்கியமான மற்றொரு இபாதத் குர்பானி கொடுப்பதில் ஈடுபடுவோம். அந்த குர்பானிக்கான சட்டத்திட்டங்கள் உலமாக்கள் அணுகி கேளுங்கள். யார் அவ்வாறு குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறார்கள், யார் அவ்வாறு குர்பானை கொடுக்க நாடி இருக்கிறாரோ அவருக்கு நபி அவர்கள் ஒரு சுன்னத்தான விடயத்தை சொல்லி தந்தார்கள். ஃபர்ஸ் அல்ல, சுன்னத்து தான். இதை முடிந்தவரை மிக அவசரமாக நல்ல முறையில பின்பற்றுவது முக்கியம். யாருக்கேனும் ஏதேனும் ஒரு தங்கடங்கள் இருந்தால் அதை விட்டுக்கொண்டா பிரச்சனை இல்லை, ஏனென்றால் இது ஒரு சுன்னத்தான காரியம். நபி அவர்களை ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஸலமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ரஆ ஹிலாலல் ஹிஜ்ஜத்தி வஅராத அன் யுதஹிய ஃபலா யஅஃதன்ன மின் ஷஹ்ரிஹி வலா மின் அஸ்ஃபாரிஹி. யார் துல்ஹிஜ்ஜாவுடைய பெயரை கண்டு அதற்கு பிறகு அவர் உதஹியாவும் கொடுக்க நாடி இருப்பாரோ, யார் உதஹியா குர்பானி கொடுக்க நாடி இருக்கிறாரோ அவர் துல்ஹிஜ்ஜாவுடைய பெயரை தெரிந்ததிலிருந்து குர்பானி கொடுக்கின்ற வரைக்கும் தன்னுடைய நகங்களையோ தன்னுடைய முடிகளையோ வெட்டாமல் இருப்பது மிக முக்கியம். நபி அவர்கள் அதை வெட்ட வேண்டாம், முடிகளை களைய வேண்டாம், நகங்களை வெட்ட வேண்டாம் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். யாருக்கு இது முடியுமோ அவர்கள் இதை அவசரமாக சரியான முறையில செய்வதற்கு முயற்சித்துக் கொண்டால் நல்லம். அதற்கு ஒரு லேசான வழிதான், துல்ஹிஜ்ஜாவுடைய பெயரை பார்க்கறதுக்கு முன்னால துல்காதாவுடைய கடைசி நாள் வர செவ்வாய்க்கிழமை அதுக்கு முன்னாலே நாங்க நகங்களை முடிகளை எடுத்துக்கொண்டு நாங்க கொஞ்சம் நீட்டா இருந்துட்டா அதுக்கு பிறகு ஒரு 10 நாள் தான், அதுல நாங்க நகங்களை வெட்டாம இருப்பதில் முடிகளை களையாம இருப்பதில் எந்த விதமான சிரமமும் இருக்க போறதில்லை. எனவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு சுண்ணத். இதோட குர்பானி கொடுக்கக்கூடியவர்கள் என்ன பிராணியை நாங்கள் கொடுக்க போகிறோமோ அதனுடைய சட்டத்திட்டங்களை விளங்கி இருக்கணும். இரண்டாவது, அந்த குர்பானியை எங்களை கையால நாங்களே அறுத்து கொடுப்பது ஆக சிறந்தது. வெறுமனே எங்கோ தள்ளியை கட்டி எங்கோ ஏதாவது கொடுத்துட்டு தள்ளி அனுப்பி வச்சுட்டு சும்மா இருக்காம முடிந்தவரை அந்த குர்பானி பிராணியை நாங்களே எங்களை கையால் அறுப்பது ஆக சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலேயே 63 ஒட்டகங்களை அறுத்திருக்கிறார்கள். ஒரே நேரத்தில் 63 ஒட்டகங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையால் அறுத்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக குர்பானி கொடுக்கின்ற நேரம் அவர்கள் பெண்ணாக இருந்தும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூமி இலா உதஹியத்துக்கு உங்களை உதஹியா கொடுக்கிற இடத்துல வந்து நில்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். காரணம், நாங்கள் ஒரு சடங்காக செய்யறது அல்ல, மாறாக அதுல முழுமையாக எங்களுடைய ஈடுபாடும் அதில் இருக்கணும். எனவே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட அழகான முறைகளை பேணி ஹஜ் செய்யக்கூடிய மக்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பையும், மற்றவர்களுக்கு இந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் நல்ல அழகான இபாதத்துகளை பரிபூர்ணமாக சம்பூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய தௌஃபீக்கையும் தந்தருவானாக. இந்த ஹஜ் செய்யக்கூடிய மக்களின் மூலமாக முழு உலகத்தினுடைய நிம்மதிக்கும் சந்தோஷத்திற்கும் சுபிட்சமான வாழ்க்கைக்கும் அல்லாஹ் தஆலா இவர்களை ஹஜ்ஜை கபூல் செய்து அதே காரணமாக ஆக்கியருவானாக.
For more lectures, visit slhub.com.